அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
சீருமையாய் சகிக்க உண்ண வ வறுமை கொண்டாலும் மாசீருமையாய் சகிக்க ஒண்ணா, வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேச துணையே.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனையை சிந்தித்தோம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் என்று இங்கே வசனம் சொல்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு விசுவாச துரோகத்தை பற்றியும் பொய்யான உபதேசத்தையும் குறித்து எழுதி இவையெல்லாம் சபைக்கு வருகிறதாக இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். முதலாவது விசுவாசத்திற்குள்ளே வந்து பின்னர் அதை மறுதளிக்கும் விசுவாச துரோகிகளும் உண்டு என்று தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறாக தீமோத்தேயு பவுலின் மூலமாக பெற்றுக்கொண்ட செய்திகளை விசுவாசிகளிடம் தெரிவித்து எச்சரிக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய செய்தியானது இவ்வாறு ஒவ்வொருவராக கடந்து செல்ல வேண்டியது அவசியம். நமது வாழ்க்கையிலேயும் நாம் கற்றுக்கொண்ட எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தேவ ஊழியக்காரனே. இங்கே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை குறித்து வேதவசனத்தை போதிக்கிற போதகர் என்பதை மனதிலே கொண்டு எழுதுகிறார். இந்த வரம் சிலருக்கு உண்டு, சிலருக்கு இல்லை. எல்லாரும் தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சிலர் சில குறிப்பிட்ட வரங்களை பெற்ற ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி என்று பவுல் சொல்கிறதை கவனியுங்கள். இவ்விதமாகவே ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சுற்றுப்புறத்திலும் அநேக பிசாசின் கிரியைகளும் தவறான இறைபக்தியும் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இருந்தும் கூட நாம் வழிவிலகி போகாதபடி கர்த்தருடைய வழியிலே உறுதியாக இருந்து முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? சற்றை சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 4:7 பாருங்கள்.
சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு.
அப்போஸ்தலன் பவுல் இதுவரை விசுவாச துரோகத்தை குறித்தும் பொய் உபதேசத்தை குறித்தும் கூறி தீமோத்தேயுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். இப்பொழுது தீமோத்தேயு தவிர்க்க வேண்டிய அநேக காரியங்களை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். கவனிங்கள், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என்று சொல்கிறார். நம்முடைய கிராமங்களிலே நாம் இப்படிப்பட்ட பேச்சுகளை, கதைகளை, பழமொழிகளை கேட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இதை வயதான பாட்டிமார்கள் பெரும்பாலும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அநேக மருத்துவ குறிப்புகள் அல்லது ஆரோக்கிய குறிப்புகளை அவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம். அதிலே சில பிரயோஜனமானவை, அநேகம் பயனற்றவை. குறிப்பாக அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கும் கட்டுக்கதைகள் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனத்தை தரப்போவதில்லை. ஆகவே அந்த கட்டுக்கதைகளுக்கு விலகியிரு என்று அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இது மட்டுமல்ல, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்றும் சொல்கிறார். தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தியை அபியாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, அநேகர் உலக பிரகாரமான முயற்சிகள் எத்தனை உண்டோ அத்தனையையும் பண்ணுகிறார்கள், ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண மறுக்கிறார்கள். இதுவே நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அந்த முயற்சியை நீங்கள் செய்கிறீர்களா என்று சற்றே எண்ணி பாருங்கள். மற்ற எத்தனையோ காரியங்களுக்காக இந்த உலகத்திலே நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களுடைய முயற்சி எப்படிப்பட்டதாயிருக்கிறது? 1 தீமோத்தேயு 4:8 சற்றே கேளுங்கள்.
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது.
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வசனம் சொல்வதை சரீர பயிற்சி என்று ஆங்கில வேதாமத்திலே பார்க்கிறோம். சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் சொல்வதனால் அவர் உடற்பயிற்சியை முக்கியப்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார் என்று கருதுகிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படி அல்ல. பவுலப்போஸ்தலன் எபேசு பட்டணத்திலே சுமார் 3 செலவு செய்தார். அங்கே பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று இருந்தது. அங்கேதான் அப்பொழுது ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடைபெறும். அந்த மைதானத்திலே 100,000 மக்கள் உட்கார்ந்து பார்க்கலாம். அங்கே அடிக்கடியாக ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டப்பந்தயத்தோடு அப்போஸ்தலனாய பவுல் ஒப்பிட்டு பேசுவதை நாம் 1 கொரிந்தியர் 9:24-27 உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய பவுலுக்கு உடற்பயிற்சியை பற்றி தெரிந்திருந்தது என்று நாம் அறிகிறோம். அப்போஸ்தலனாய பவுல் ரோம் நகரத்தின் சாலை வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு நடந்தே சென்றார். அப்பொழுது பேருந்து வசதியோ கார் வசதியோ இல்லை. அவர் குதிரையின் மீதோ கழுதையின் மீதோ அமர்ந்து பயணப்படவில்லை. பவுல் நடந்தே சென்றார். அந்த பகுதிகளிலெல்லாம் நடந்து செல்ல வேண்டுமென்றால் ஒரு பராக்கிரமசாலியால்தான் முடியும். இங்கே உடற்பயிற்சியை விட தேவ பக்தியை பவுல் முக்கியத்துவப்படுத்த காரணம், எபேசியர்கள் விளையாட்டுகளிலே உடற்பயிற்சிகளிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். இந்த உலகெங்கிலும் இளைஞர்கள் இன்னும் வயதானவர்களும் கூட விளையாட்டுகளிலே மிக அதிகமாக ஈடுபடுவதை நாம் பார்க்கலாம். இவர்கள் தேவனுக்காக காரியங்களை செய்வதை விட விளையாட்டை அதிக முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். எபேசு பட்டணத்தாரும் அப்படித்தான். எனவே அப்போஸ்தலனாய பவுல், சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுதான், அதைவிட தேவ பக்திக்குரிய காரியங்களை அதிக முக்கியத்துவப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அநேகர் ஜபத்திற்கு செலவு செய்யும் நேரத்தை விட விளையாட்டிற்கு செலவு செய்யும் நேரம் மிக அதிகமாயிருக்கிறதை நீங்கள் காண முடியும். அடுத்ததாக, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்கிறார். உங்களுடைய சரீர பயிற்சி இந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் பிரயோஜனம் உள்ளது. ஏனென்றால் மகிமையின் சரீரத்தை பெறும்போது இந்த உடற்பயிற்சியினால் எந்த மாற்றமும் அதில் ஏற்படப் போவதில்லை. ஆனால் தேவ பக்தியோ எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சிலர் இவ்விதம் வாதிடுவது உண்டு. ஒரு தேவ பிள்ளையானவன் எளிதாக பாவம் செய்யலாம், எளிதாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம், தேவன் அவனை எளிதாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவ பக்திக்கு இந்த உலகத்திலே மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையிலேயும் பலன் உண்டாவது போல, தேவ பக்தியற்று கவனமற்ற வாழ்க்கை நடத்தும் ஒரு தேவ பிள்ளைக்கு மறுமையிலேயும் அதற்குரிய பலன் கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் உடற்பயிற்சிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட தேவ பக்திக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். இந்த சரீர முயற்சியும் பயிற்சியும் இந்த வாழ்க்கையோடு முடிந்து போகும். ஆனால் தேவ பக்தியோ நமது மறுமை வாழ்விற்கும் தொடர்ந்து பயனளிக்கும். அது ஆசீர்வாதமானதாக அமையும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 4:9 பாருங்கள்.
இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது.
அப்போஸ்தலனாய பவுல் தான் இப்பொழுது கூறின காரியத்தை மீண்டும் வலியுறுத்தி கூறும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார். இந்த வார்த்தை அன்று 1 முதல் எபேசுவில் இருந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இன்று 21 நூற்றாண்டிலே இருக்கும் நமக்கும் பொருத்தமானது. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 4:10 கவனியுங்கள்.
இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்.
இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம் என்று சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக இன்று நிற்க வேண்டுமென்றால் பிரயாசப்பட வேண்டியது அவசியமே. நிந்தை வருவது இயற்கையே. இவைகள் இல்லாமல் தேவபக்தி இல்லை. நாம் சில தியாகத்தை செய்தாலே அவருக்காக வாழ முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கவனியுங்கள், எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன். சிலர் இயேசுவின் நிறம் என்ன என்பார்கள். அவருடைய முடி வெள்ளைக்காரர்கள் போல இருக்குமா இல்லை கருப்பு நிறத்தில் இருக்குமா என்றும் சிலர் கேட்பார்கள். ஒரு இயேசுவின் ஓவியம் கருப்பு நிறத்திலே உள்ள மனிதரை போன்று வரையப்பட்டிருந்தது. எனவே அருகிலே நின்ற ஒரு வெளிநாட்டுக்காரர்களிலே ஒருவர் முகத்தை சுழித்தார். உடனே அருகிலே நின்ற மற்றவர், ஏன் முகத்தை சுழிக்கிறீர்கள், இயேசு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாதா, அவர் எல்லா மனுஷருக்கும் இரட்சகர் இல்லையா என்று சொன்னார். ஆம், அவர் எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன். அவர் என்ன நிறம், அவர் முடி என்ன நிறம் என்றெல்லாம் வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. அது முக்கியமான செய்தியும் அல்ல. நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராயிருக்கிறார். அவர் ஒருவரே இரட்சகர். விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் என்று கூறுவதை கவனிக்க வேண்டும். அவர் எல்லா மனிதருக்கும் இரட்சகர்தான். ஆனாலும் அவரிடத்திலே திரும்பி அவரை விசுவாசிக்கும் ஒருவருக்கே அவர் இரட்சகராக இருக்க முடியும். ஒரு விளக்கத்தை கவனியுங்கள். நாம் புகைவண்டி நிலையத்திற்கு போகிறோம். அங்கே அநேக ரயில்கள் நிற்கின்றன. அந்த ரயில்கள் உங்கள் வசதிக்காக உங்களுக்காகவே நிற்கின்றன. ஆனால் நீங்கள் பயணச்சீட்டு வாங்காமல் அதில் ஏறி உட்கார்ந்து பயணம் செய்ய முடியாது. அந்த வண்டிகள் உங்களுக்காக விடப்பட்டிருந்தாலும் அதில் ஏறுவதற்கு பயணச்சீட்டு தேவைப்படுகிறது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உங்களுக்கும் இரட்சகர்தான். ஆனால் அவரை விசுவாசிக்கும் ஒருவரே இரட்சிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் என்பது பயணச்சீட்டை போன்றது. அதை பெற்றுக் கொண்டால்தான் அவரோடு கூட வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 4:11-12 சற்றே கவனியுங்கள்.
இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு என்று இங்கே வசனம் சொல்கிறது. தீமோத்தேயுவை குறித்து சபையார் இவ்விதம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பவுல் அறிந்திருந்தார். அவர் இளமையானவர் தானே. அவருக்கு அநேக காரியங்கள் தெரிகிறதில்லை என்று அசட்டை பண்ணுவோர் உண்டாயிருக்கலாம். தீமோத்தேயு இளைஞராக இருந்ததினால் ஒருவேளை அநேக காரியங்களை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வாலிபத்தின் காரியங்களை குறித்து அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு அவர் தன்னை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என பவுல் உணர்ந்து அவருக்கு அதை குறித்து சொல்கிறார். அடுத்ததாக விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று வார்த்தை சொல்கிறது. மக்கள் தன்னையும் வாலிபத்தையும் அசட்டை பண்ணாதபடிக்கு தீமோத்தேயு எவ்வாறு தன்னை காத்துக்கொள்ள முடியும்? ஒரு இளம் மூடனைப் போல செயல்படுவதனாலே அதை சாதித்துவிட முடியாது. ஒரு சபைக்கு அப்பொழுதுதான் படித்து முடித்த ஒரு இளம் வாலிபன் ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டான். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது அந்த சபையின் வயதான நபர் அவரிடத்திலே வந்து, உன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வயதானவர்கள் வரும்பொழுது பயந்து விடாதே, நீ சாட்சியாக இருந்தால் போதும், அவர்கள் உன் இள வயதை குறித்து அசட்டை பண்ண மாட்டார்கள், மாறாக இள வயதாக இருக்கிற நீ சாட்சியாக இருப்பதற்காக தேவனை துதிப்பார்கள் என்று கூறினார். ஆம், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய வயது முக்கியமான பிரச்சனை அல்ல, நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். அடுத்ததாக தீமோத்தேயு எந்த வழிகளிலெல்லாம் சாட்சியாக இருக்க முடியும் என்று பவுல் கூறுகிறார். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு சாட்சியாக மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது அன்று மட்டுமல்ல, இன்றும் உண்மை உள்ளதாக நடைமுறையில் உள்ளதாக இருக்கிறது. இது பழமையான செல்லாததாகி போன ஒரு பட்டியல் அல்ல, இன்றும் புதுமையானதாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நாம் இந்த ஆறு வழிகளிலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்த ஆறு வழிகளையும் ஒருமுறை கூட மனதிலே பதித்துக் கொள்வோமா? நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய நடக்கையிலே, அன்பிலே, ஆவியிலே, விசுவாசத்திலே, கற்பிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 13 வசனத்தை கவனியுங்கள்.
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு.
ஒரு தேவ ஊழியர் தேவனுடைய வார்த்தையை சபையிலே வாசிக்க வேண்டும். ஏன்? புத்தி சொல்கிறதற்கும் உபதேசிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து மக்களை தேவனுடைய வசனத்திற்கு நேராக திருப்ப வேண்டியது அவசியம். இதை சபையானது செய்யாவிட்டால் அது தன்னுடைய முக்கியமான பணியை செய்ய தவறிவிட்டது என்று அர்த்தமாகும். இது தீமோத்தேயுவின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியது. ஒரு தேவ ஊழியர் வேதத்தை வாசிப்பதனாலே புத்தியையும் உபதேசத்தையும் அடைய முடியும். இதற்கு பின்புதான் அந்த ஊழியரால் மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறதையும் உபதேசிக்கிறதையும் செய்ய முடியும். வளரும் ஒரு ஊழியரால்தான் சபையை வளரச் செய்ய முடியும். டிஎல் மூடியை குறித்து ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறினார். டிஎல் மூடி வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு வேளையும் அவரில் ஏற்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். அவர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார் என்றும் உங்களால் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடந்த ஆண்டிலே இருந்ததை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பொழுது வளர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிப்பது ஒன்றுதான் வழி. பிரியமானவர்களே, இதை செய்யும் பொழுதுதான் வளர்ச்சி தானாகவே வரும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 வசனத்தை சற்றே பாருங்கள்.
மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே.
உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அது எதற்காக? அதை பெற்று உங்களுடைய ஆவிக்குரிய தகுதியை உயர்த்திக் கொள்வதற்காகவோ பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவோ அல்ல, அதை தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்ய விரிவிற்காக நீங்கள் பயன்படுத்துவதற்காக ஆவியானவர் தந்திருக்கிறார். தீமோத்தேயு பயன்படுத்துவதற்காகவும் வரத்தை ஆவியானவர் கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை என்று பவுல் சொல்கிறார். இந்த இளம் வாலிபனான தீமோத்தேயுவை குறித்து பவுல் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை கூறியிருப்பார் என்பதை தெளிவாக அறிகிறோம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது என்று வசனம் சொல்கிறது. சபையின் அலுவலர்கள் தீமோத்தேயுவின் மேல் கைகளை வைத்து ஜெபித்ததை பார்க்கிறோம். கைகளை வைத்து ஜெபிப்பது என்பது ஐக்கியத்தை உண்டாக்குகிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது. வேறொருவர் நம்மீது கை வைப்பதினால் வேறு எதுவும் விசேஷமாக அவரிடத்திலிருந்து நம்மிடத்திற்கு கடத்தப்படுகிறது என்று எண்ண வேண்டாம். தேவனிடத்திலிருந்தே எதுவானாலும் நமக்கு கடத்தப்பட வேண்டும் அல்லது கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் மேல் கைகளை வைக்குதல் ஊழியத்திலே ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒருவரை மிஷனரி ஊழியத்திற்கு நாம் அனுப்பும் பொழுது சபையிலே உள்ள குருவானவர் அல்லது போதகர், சபை மூப்பர்கள் அவர் மீது கைகளை வைத்து ஜெபித்து அனுப்புகிறார்கள். இது அவர்களோடு கூட ஊழியத்திலே நாம் கொள்ளும் ஐக்கியத்தை தான் குறிக்கிறது. இது ஒரு அர்த்தமுள்ள செய்கையாக இருக்கிறது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15 வசனத்திற்கு வருவோம்.
நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு.
இங்கே இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு என்று பவுல் சொல்கிறார். வேதவசன தியானத்திலே முழுமையாக ஈடுபடுவதை இது குறிக்கிறது. ஒருவர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பதனால் அவர் வேதம் வாசிப்பதிலிருந்து விதிவிலக்கு பெறுகிறதில்லை. அதேபோல எந்த ஒரு தேவ பிள்ளையும் வேதவசனத்தை வாசிக்காதிருப்பதற்கு தேவனிடத்திலே விதிவிலக்கை பெற்றுக் கொள்ள முடியாது. அடுத்ததாக இவைகளிலே நிலைத்திரு என்றும் பார்க்கிறோம். இந்த வேதவசன தியானத்திலே முழுமையான ஈடுபாடு கொண்டு அவைகளிலே நிலைத்திரு என்று பவுல் ஆலோசனை சொல்கிறார். நாம் காலை தியானத்தை செய்யும் வேளையிலே அதைத்தான் செய்ய வேண்டும். வேதம் வாசித்து ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தை பெற்று மகிழ வேண்டும். அதற்கு பதிலாக நான் அந்த நேரத்திலே வேத வாசிப்பிலும் அதை கற்றுக்கொள்வதிலும் மட்டுமே ஈடுபடப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது. அது சரியான காரியம் அல்ல. அதே போல இரவிலே பாதி உறக்கத்தோட வேதம் வாசிப்பதும் முறையல்ல. காலையிலே உணவு எடுத்துக்கொண்டே ஒரு பக்கம் வேதம் வாசித்துக் கொண்டே அடுத்து பணிக்கு ஓடிப்போகும் அவசரத்தோட காணப்படக்கூடாது. உங்கள் பாடங்களை படிக்கும் பொழுதும் பரீட்சைக்கு ஆயத்தமாகும் பொழுதும் இவ்வாறு படிப்பீர்களா? வேத வாசிப்பு இதைவிட மிகவும் முக்கியமானது பெரியமானவர்களே. அதை நாம் நேரம் செலவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி என்று பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். நீங்கள் உங்களுக்கு போதித்தவருக்கு கொடுக்கும் சிறந்த பரிசு என்னவென்றால், நீ இப்பொழுது உன்னுடைய பிரசங்கத்தில் தேறிவிட்டாய் என்று அவரால் போற்றப்படுவதே ஆகும். ஆம், நாம் தேறுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும். இதுதான் சிறந்த காரியமாகும். 1 தீமோத்தேயு 4:16 பாருங்கள்.
உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்காத தேவ ஊழியர்கள் மீது தேவன் கிருபையாயிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தேவ ஊழியர்கள் செய்கின்ற பயங்கரமான பாவம் இதுவே, தேவ வார்த்தைகளை அறிந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது. தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்காமல் இருக்கும் தேவ ஊழியராக இருப்பதை விட ஒரு கொள்ளைக்காரனாக இருப்பது நலமாயிருக்கும். அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கும் எச்சரிப்பை இந்த வசனத்திலே கவனித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியம். அதை செய்யாமல் இருப்பது பாவமாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனுடைய அன்பை அறிந்த ஒருவராயிருப்பீர்கள் என்றால், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எந்தெந்த அளவிலே மற்றவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாயிருக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் நேரத்தை எந்தெந்த காரியங்களுக்காக செலவு செய்கிறீர்கள்? உங்கள் ஓய்வு நேரங்களை எப்படிப்பட்ட காரியங்களுக்காக செலவு செய்கிறீர்கள்? அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்த எச்சரிப்பை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் இந்த பகுதியை வாசித்து பார்த்து தீமோத்தேயுவைப் போல ஒரு சிறந்த ஊழியனாக திகழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்ப்போமா?
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டியம் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். 9442252627. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் எந்தெந்தைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் எந்தெந்தைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2.